வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 14 நாட்கள் பாகம் 6. காசிமுத்தீன் அடிபட்டு விட்டதில் அவர்கள் எல்லோரும் அவனை சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். மூங்கில்களின் அடர்த்தியின் இடையே மறைந்திருந்த குமாரும் சிராஜும் தற்காலிகமான பத்திரத்தில் அவர்களை இடைவேளையின் ஊடே பார்த்து கொண்டிருந்தார்கள்.
எத்தனை கான் சிப்பாய்கள் குமார் சாஹப்?
சிராஜ், அத்தனை பேரும் எனக்காகத்தான் வந்திருக்காங்க.
ஆம் குமார் சாஹப்.
காசிமுத்தீனை அவர்கள் மிகவும் கடுமையாக கைகளை பிணைப்பதை பார்த்தார்கள்.
அவனை கொல்லப்போகிறாங்க
என்றான் சிராஜ். குமாரின் இதயம் அதிவேகத்தில் அடித்து கொண்டது. அந்த சூழ்நிலையில் ஒரு அமானுஷ்யமான கொடூரம் பரவியிருந்தது. சிராஜ் தன் ரைஃபிளை எடுத்து மூங்கில்களின் இடையில் செலுத்தி கிளிக் என்று விடுவித்து அவர்கள் மேல் குறி பார்த்தான்.
குமார், இரு என்று தடுத்தான். இங்கிருந்து சுட்டா வீணாகும் சிராஜ். முதல்ல ரேஞ்ச் கிடையாது. நாம் இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகும்.
காசிம், யாரும் காசிமான கொல்ல போகிறாங்க சார். குமார் சாஹப்,
சுல்தான் முகமது காசிமை கொல்வதாக இல்லை, மெதுவாக பிடிவாதமாக அவனை அணுகினான். கியானாம் என்றான். நாம் நாம் என்று அழுத்தி கேட்டான்.
காசிமுத்தீன்
என்றான் மெலிதாக. பேசுறான் என்றான் சுல்தான். காசிமின் காலில் குண்டுபட்ட இடத்தில் ரத்தம் சிந்திக்கொண்டிருந்தது. அவன் துப்பாக்கியை சுல்தான் ஆராய்ந்தான்.
அவன் கையில் இருந்த மூங்கல் குழாயை பார்த்தான். மிக சுவாரஸ்யமாக அதன் ஓட்டையில் ஒற்றை கண்ணை வைத்து அதன் மூலம் காசிமை பார்த்தான்.
தண்ணீரில் மூழ்கி மறைவதற்கு சாமர்த்தியமான சாதனம். ரியாஸ், கேப்டன், இவனை கொன்னுடலாம். முட்டாளே, இரு, இவனிடம் தகவல் இருக்கு, இவனுக்கு தெரியும்.
சுல்தான் உருதுவில் காசுமை கேட்டான். கேட்கும்போது வானத்தை காட்டி வானத்திலிருந்து ஒரு விமானி விழுந்ததை நடித்து காட்டினான். தூரத்தில் விழுந்திருந்த பாராசூட்டை காட்டினான். காசிம்,
எனக்கு தெரியாது என்று தலையசைத்தான்.
சுல்தான் உடனே ரைஃபிளின் பின்பக்கத்தினால் அவன் வயிற்றில் அடித்தான். அந்த அடியினால் காசிமின் உதடுகளில் இருந்து புறப்பட்ட வேதனை முனகல் குமாருக்கு கேட்டு குமாரின் வயிற்றில் ஒரு இரக்க பந்து சுருண்டு கொண்டது.
அவனை அடிக்கிறாங்க, அவனை கொல்ல மாட்டாங்க என்றான் குமார்.
அவன் சொல்ல மாட்டான் என்றான் சிராஜ்.
காசிம் மடங்கி விழுந்தான். சுல்தான் முகமது
எழுந்துற எழுந்துற என்று
கையை சொடக்கி அவசரப்படுத்தினான். காசிமின் தலையை ரியாஸ் நிமிர்த்தினான். சுல்தான் மறுபடி கேட்டான்,
இப்போ சொல்ல.
காசிம் மறுபடி தலையை காட்டினான். சுல்தான் அவன் தோளில் வெடித்தான். குமார் அந்த இளைஞனுக்காக மிகவும் பரிதாபப்பட்டான். அவர்கள் தன்னை பற்றித்தான் கேட்கிறார்கள் என்பது தெரிந்தது. இளைஞன் பிடிவாதமாக சொல்ல மறுக்கிறான்.
குமார் சார், மறைஞ்சு ஓடிடலாம், இந்த இடத்துல இருந்தால் நமக்கு மிக ஆபத்து
என்று சிராஜ் அவனை இழுத்தான்.
சிராஜ், அவனை விட்டுருந்தா என்னது
என்றான் குமார்.
குமார் சார், அவனை நாம் ரெண்டு பேர் காப்பாற்ற முடியாது.
இப்போது காசிமின் உடல் எல்லாம் ரத்தம் தெரிந்தது. சுல்தான்
எழுந்துற எழுந்துற என்று அவனை துப்பாக்கி முனையால் குத்தி கொண்டிருந்தான்.
காசிமினால் முழங்கால் மண்டிக்கு மேல் எழுந்திருக்க முடியவில்லை.
குமார் சாஹப், வாருங்க ஓடிடலாம், நாம் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது.
சிராஜ், இரு
என்றான் குமார். அவன் மனத்தில் ஓடிப்போவது கோழை செயலாகப்பட்டது. எங்கேயோ பிறந்து சென்ற அரை மணி வரை என்னுடன் பரிச்சயமே இல்லாத இந்த இளைஞன் இப்போது எனக்காக இந்த மூங்கில் காட்டில் ரத்தம் சிந்துகிறான். இது தப்பு. இப்போது நான் ஓடினால் நான் அகப்படுவதை தற்காலிகமாக தவிர்க்கலாம். இன்று தப்பிக்கலாம், ஆனால் நாளை பாகிஸ்தானியர்கள் நான் இறங்கியதை பார்த்திருக்கிறார்கள். இந்த பிரதேசம் முழுவதும் அவர்கள் இராணுவம் சூழ்ந்திருக்கும். எனக்காக அவன் அடிபடுகிறான், என் ஒரு நாள் சுதந்திரத்துக்காக. இது நிச்சயம் தப்பு. நான் அகப்பட்டால் என்னாகிவிடும்? நான் ஒரு போர்க்கைதியாக மதிக்கப்படுவேன். நான் ஒரு ஆஃபீஸர், எனக்குரிய சலுகைகள் இருக்கின்றன. சர்வதேச ஜெனீவா கன்வென்ஷன் படி எத்தனை பாகிஸ்தானியர்கள் நம்மிடம் கைதிகளாக அகப்பட்டிருக்கிறார்கள் என அவர்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்படி நான் ஒளிந்து மறைந்து எனக்காக அவனை அடிபட வைத்தது தப்பிப்பது நியாயமில்லை. சிராஜ், எல்லாத்துக்கும் நன்றி. நீ தப்பிச்சு போ, நீ ஓடி போயிரு. குட் பை சிராஜ், மறுபடி சந்திப்போம்.
குமார் சாப்.
குமார் உடனே மூங்கில் மறைவிலிருந்து வெளிப்பட்டு,
இங்கே இருக்கேன், டோன்ட் ஷூட்
என்று கத்தினான். அவர்கள் உடனே திரும்பினார்கள். ஒரே சமயத்தில் 25 துப்பாக்கிகள் குமாரை நோக்கின. சுல்தான் முகமது கையை உயர்த்தி அவர்களை நிறுத்தினான்.
அவனை அடிப்பறத நிறுத்துங்கள். எனக்காகத்தானே அவனை அடிக்கிறீங்க, நிறுத்துங்க
என்று இறைந்து சொல்லிக்கொண்டே முன்னேறினான். சுல்தான் முகமதும் ரியாஸும் அவனை நோக்கி நடந்தார்கள். எல்லோரும் அவனையே பார்த்திருக்க குமார் அலட்சியமாக நடந்து வந்தான். பாதி வழியில் சுல்தான் முகமது அவனை சந்தித்தான்.
ஸ்குவாட்ரன் லீடர் குமார்
என்றான் குமார்.
கேப்டன் சுல்தான் முகமது
என்றான் சுல்தான். குமாரின் வலது கை சுல்தானின் கையை விரும்பி கேட்டது. அவர்கள் கை குலுக்கி கொண்டார்கள். குமார் அவன் கையை அழுத்தி பற்றினான்.
நீயும் நானோ ஒரு பொது விளையாட்டில் எதிரிகள், அவ்வளோதான்.
சுல்தான் முகமது பற்றிய கையை விடுவித்துக் கொண்டான்.
நீ ஒரு இந்தியன், நீ ஒரு இந்தியன்,
ரியாஸ் குமாரின் உடலை சோதனை போட செயல்பட்டான். வெயிட் எ மினிட், நான் ஒரு ஆஃபீஸர், என்னை இப்படி சோதனை போட வேண்டியதில்லை, நானே தருகிறேன் என்று குமார் தன் துப்பாக்கியை எடுத்து கொடுத்தான். தன்னிடமிருந்த மற்ற காகிதங்களை அவன் முன்பே அழித்திருந்தான். காசிமை ஒரு சிப்பாய் நிமிர்த்த, லிவ் தட் பாய் அலோன், எவ்வளோ பேர் சேர்ந்து கொண்டு ஒரு சின்ன பையன் அடிக்கிறது நியாயமில்லை, மேலும் அவன் அடிப்பதற்கு இப்போது அவசியம் இல்லை, யூ காட் மீ என்றான் குமார். சுல்தான் குமாரையே பார்த்து கொண்டிருந்தான். குமார் தன்மேல் அத்தனை ஜோடி கண்களும் பதித்திருப்பதை உணர்ந்தான். அவர்கள் போகவில்லை. குமார் கேப்டன், சே சம்திங். ரியாஸ் குமாரின் கைகளை பின்பக்கம் கட்ட முயன்றான். குமார் அவனை உதறிவிட்டு, வாட்ஸ் அ மேரர், நான் சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எவ்வளோ பேர் துப்பாக்கியோட சூழ்ந்திருக்க நான் எதிர்ப்பேனா? எனக்கு என்ன பைத்தியமா? ரியாஸ் அவனை விடு என்றான் சுல்தான். காம் என்றான் சிக்கனமாக. குமார் கீழே கிடந்து ஒரு கல்லை உதைத்து விட்டு முன்னே நடக்க அவர்கள் பின்னால் சென்றார்கள். அவன் விழுந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? குரூப் கேப்டன் கேட்டார். ஆப்ரேஷன் ரூமில் அனிலும் சுதாகரும் மிகவும் மரியாதையுடன் நின்று கொண்டிருந்தார்கள். எஸ் சார், பேராசூட் விரிவதையும் பார்த்தேன். அவர்கள் சுவரில் இருந்த பெரிய மேப்புக்கு சென்றார்கள். பாலம் எங்கே இருக்கிறது? ஹெவிலி கார்டடு, இதற்கு வடக்கே நதியை கடந்து அடர்த்தியான பிரதேசத்தில் விழுந்திருக்க வேண்டும். சிவப்பு பென்சிலால் அதில் ஒரு சுழி சுழித்து இங்கே தான் இறங்கியிருக்க வேண்டும். குமார், 6 டேங்குகளை தகர்த்து எறிந்தான், ஒரு சேவர் விமானத்தை வீழ்த்தினான். அவனுடைய அனுபவம் இல்லை என்றால் என்னால் அந்த மற்ற விமானத்தை வீழ்த்தியிருக்க முடியாது. நான் குமாரோட ஒட்டி கொண்டு பறந்தேன், அவன் பறந்த விதத்திலேயே சென்றேன். மிக அழகாக இயல்பாக பொசிஷன் செய்து கொண்டான். என் வேலை பட்டனை தட்ட வேண்டியது தான் பாக்கி இருந்தது. நான் வீழ்த்திய விமானத்துக்கு அவன் தான் காரணம். அவன் மிக தேர்ந்த விமானி. சார், ஒரு ஆட்டர் விமானம் கொடுங்க, நாங்கள் அவனை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறோம் என்றான் அனில். ஈஸி பாய்ஸ் ஈஸி என்றார் குரூப் கேப்டன். மேஜர் என்று JOC-யை சேர்ந்த மேஜரை கூப்பிட்டார். அவன் தப்பிக்க எவ்வளோ சந்தர்ப்பம் இருக்கிறது? மேஜர் ஒரு சர்தாஜி மேப்பை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தார். பாலத்தில் மிகப்பெரிய ஆட்லர் யூனிட் இருக்கு, நீங்கள் அங்கே தான் பிரீரங்களை எதிர்கொண்டு இருப்பீங்க. காலை காத்து எப்படி இருந்தது? சதலி என்றான் சுதாகர். விழுந்தபோது பாகிஸ்தானியர்களை பார்த்துருப்பாங்க, இந்நேரம் அவரை கைது செய்திருப்பாங்க. அவரை எப்படி நடத்துவாங்க? ஆஸ் மீ அனதர், சட்டத்தின்படி சர்வதேச உடன்படிக்கையின்படி சில உரிமைகள் தர வேண்டும். பாகிஸ்தானியர்கள் சர்வதேச சட்டங்களை மீறுவதிலும் வல்லவர்கள். ஆனால் மேப்பிள் சற்று கீழ்ப்புறமாக விரலை காட்டி, நாம் இங்கே இருக்கிறோம், இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த பாலம் விழுந்துடும். அதற்குள்ள அவர்கள் ஸ்குவாட்ரன் லீடர் குமாரை வேறு இடத்துக்கு மாற்றாமல் இருந்தால் நம் முன்னேறும் இந்திய துருப்புகளாலே அவர் விடுவிக்கப்படுவார். லெட்ஸ் ஹோப் ஸோ. சார், எங்களுக்கு குமாரை பற்றி கவலை இருக்குது. ஸ்குவாட்ரன் முழுவதும், ஏன் இந்த விமானியும் ஒவ்வொரு மெக்கானிக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. எல்லோரும் சுரத்தெழுந்திருக்காங்க. குமார் வாஸ் சச் அ நைஸ் காய், ஏதாவது செய்ய வேண்டும். நம்ம கவலைப்படாதீங்க. முன்னணியில் இருக்கிற பிளட்டூன் கம்பெனி செக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் இந்நேரம் தகவல் போயிருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கே இந்நேரத்தில் உங்களுக்கு குமாரை பற்றி தகவல் கிடச்சிடலாம். எவ்வளவு நம்பிக்கை! தலையில் ஸ்டீல் ஹெல்மெட், உடலில் யூனிஃபார்ம், முதுகில் ஹேவர் சாக், கையில் 7.62 mm செல்ஃப் லோடிங் ரைஃபிள், கழுத்தில் AB-64 அடையாள தகடு, 80 ரவுண்ட் அம்யூனிஷன், 39 நம்பர் கிரனேடு என்று சொல்லப்படும் கைவெடி. ஒரு ஜவானிடம் இத்தனை சாதனங்கள். சிலரிடம் லைட் மிஷின் கன், சிலரிடம் ரேடியோ தொடர்புக்கான பேட்டரி சக்தியில் செயல்படும் வயர்லெஸ் செட்கள். ஜெஸ்ஸூர் நகரில் நுழைந்துவிட்ட இந்திய துருப்புகள் ஒரு பக்கம் இருக்க, அந்த நகருக்குள் நுழையாமல் நகரின் மேற்கு பகுதியில் உள்ள முக்கிய பாதையை விட்டு குறுக்கு பாதையில் வடகிழக்காக ஒரு டிட்டாச்மெண்ட் சென்றது. இவர்கள் பின்னால் வரப்போகும் பெரிய தாக்குதலுக்கு முன்னேற்பாடாக பாதையை பத்திரப்படுத்தி போகும் அட்வான்ஸ் கார்டு. இவர்கள் இலக்கு பத்மா நதியை அடைந்து நதியில் ஒரு தற்காலிக பாலம் அமைவதற்கு ஏற்பாடுகள் செய்வது. மிக ஒழுங்காக திறமையாக அமைக்கப்பட்ட இந்த டிட்டாச்மெண்ட் முதன் முதலில் ரெக்கனசன்ஸ் யூனிட் பாயிண்ட், அட்வான்ஸ் பார்ட்டி, சப்போர்ட் பார்ட்டி என்று ஒத்துழைத்து ஒருவருக்கொருவர் ரேடியோ தொடர்பு கொண்டு பகுதிகளாக பிரிந்து முன்னேறி கொண்டிருந்தார்கள். இவர்கள் தான் எல்லோருக்கும் முற்பட்டவர்கள். இவர்கள் செப்பனிட்ட பாதையில் தான் பின்பு வரப்போகிறது பெரிய பலம். பாயிண்ட் என்பது இருவர் மூவராக 20 அடி தள்ளி நகரும் அமைப்பு. அதன் பின் அட்வான்ஸ் பார்ட்டி. இவர்கள் ஆன்டி ட்ரங்க் சாதனங்கள், இன்ஜினியர்கள், 3-inch மாற்றர்கள், பிளட்டூனை சேர்ந்த பார்வையாளர் ஆஃபீஸர் இவர்களுடன் அடுத்து வருவார்கள். அதன் பின் பக்கபல குழு, சப்போர்ட் குரூப். இவர்கள் ஆன்டி டேங்க் சாதனங்களை செலுத்துபவர்கள், 3-inch மோட்டர் சாதனங்கள், அப்புறம் ட்ரக்குகள், பீரங்கி வண்டிகள், அப்புறம் டேங்குகள். முதன் செல்பவர்களின் இன்ஜினியர்கள் பிரதானமாகனவர்கள். இவர்களின் முக்கிய பணி பின்வரப்போகும் இராணுவத்துக்கு ஏற்றதாக பாதையாக்குவது. சாப்பர்கள் என்று சொல்லப்படும் இந்த இன்ஜினியர்கள் முதலில் நதிக்கரையை அடைந்து இந்த நதியில் KM பாலம் என்று சொல்லப்படும் ஹெவி அசால்ட் புளோட்டிங் பிரிட்ஜ் பாலம் அமைக்கப் போகிறார்கள். அலுமினியம் மிதக்கும் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் பாலம் அமைக்கப் போகிறார்கள். அலுமினியம் மிதக்கும் ரப்பர் சாதனங்கள், சீல் வைத்த நியூமேட்டிக் சாதனங்கள் இவற்றை கொண்டு அவர்கள் பாலம் அமைக்கப் போகிறார்கள். இவர்கள் அமைக்கும் பாலம் பத்மா நதியில் பாகிஸ்தானியர்கள் பாதுகாக்கும் முக்கிய பாலத்துக்கு அருகில் நதி வளையும் ஒரு ரகசிய இடத்தில் அமைக்கப் போகும் பாலத்தில் இரவு இந்திய துருப்புகள் தளவாடுகளுடன் கடந்து நதியின் வடக்கு கரை ஓரமாக சென்று பாகிஸ்தானியர்களை பின்புறத்திலிருந்து ஒரு ஆச்சரிய தாக்குதல் திகழ்த்தப் போகிறார்கள். அதே சமயம் முன்புறத்திலிருந்து மற்றொரு பகுதியை தாக்க இருக்கிறார்கள். இவர்களும் ஜெஸ்ஸூர் நகரின் உள் நுழையாமல் சுற்றி வந்து நகருக்கு வெளியே கிழக்கு புறத்தில் ஒரு ஜாக்கிரதையான தூரத்தில் ஜெஸ்ஸூர் டாக்கா பாதையை பிடிக்க திட்டமிட்டிருந்தார்கள். ஜெஸ்ஸூரின் உள்ளே இருந்த பாகிஸ்தானிய இராணுவ கேரிசனில் அதிகாரிகள் இந்தியர்கள் உள்ளே வரப்போகிறார்கள் என்றும் அவர்களை தெருக்களில் முறியடிக்கப் போகிறோம் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பாலம் அமைக்க நதிக்கரைக்கு சென்று கொண்டிருந்த முதல் செக்ஷனுக்கு ரேடியோ மூலம் அந்த செய்தி வந்தது. நம்பர் 1 செக்ஷன் ஆன் கிராசிங் ஒர்க் ஃபார் எஜெக்டட் பைலட் ஸ்குவாட்ரன் லீடர் குமார். நதியை கடந்ததும் பாராசூட்டில் இறங்கி இருக்கிற நம் விமான ஸ்குவாட்ரன் லீடர் குமாரை தேட முயற்சிக்கவும் தொடரும்.